Alleluia, 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 Alleluia. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 13-16 வரை. இயேசு கூறியது, குராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால், அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே இந்த வார்த்தையின்பால் தாகம் கொண்ட பிள்ளைகளாக ஓடி வந்திருக்கிற ஆண்டவருடைய திருவிடத்திலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவருடைய பேராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களிடத்திலே அநேக நல்ல காரியங்கள் ஆண்டவர் பரிணமித்து கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் அறியாதபடிக்கு அது உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்ய முடியாத, உணர முடியாத நிலையில் இருக்கிறோம். பல வேளைகளில் அதுக்கு நமக்கு யாரும் வந்து கிரீடம் வைக்கிறது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டிஸுக்கு யாரும் வந்து நம்மக்கிட்ட கிரீடம் அல்லது ஒரு பெரிய பாராட்டு அல்லது ஒரு பெரிய ஒரு பட்டயம் இப்படி எதுவுமே நமக்கு கிடைக்கிறதில்லை, பரிசு கிடைக்கிறதில்லை. அதனால் நம்ம நினச்சிட்றோம், நம்ம வந்து சரியில்லை, ஃபாதர்ஸ் எப்போ பார்த்தாலும் பாவத்தை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு குற்றமாக இருக்குது, உள்ளத்தை குத்துது, நான் வந்து என்னை யாரும் வந்து சொல்லலை அப்படி நம்ம என்ன செய்கிறோம். பல வேளைகளில் குற்ற உணர்வு மேலிட நம்ம என்ன செய்கிறோம்னா பாவத்திற்குள்ளே மீண்டும் போய் உழுவுறோம். பிசாசோட வேலை என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இயலாமையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம், அதில் போய் நீங்கள் பாவத்தை சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தில் உங்களை கழுவிடுறார். ஒன்ஸ் அறிக்கை செய்த காரியங்கள் மீண்டும் நினைவு கூறப்பட மாட்டாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பாவத்தெல்லாம் நான் முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிகிறேன் அப்படி சொல்லிட்டார். ஆனாலும் பிசாசு என்ன செய்யும்னா, இவ்வளோ பெரிய பாவம், இப்படி போய் ஒரு சாமி காதில் போய் அப்படி சொல்லிட்டு வந்த உடனேயும் உனக்கு எல்லாம் முடிஞ்சிருமா, இந்த பாவத்தை நீ எப்படியெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அந்த பாவத்தை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கும். பிசாசோட வேலை அதுதான். இந்த பாவத்தை நீ இப்படி பண்ணின பற்றியா, இப்படி பண்ணின பற்றியா, இந்த பாவத்தை நீ ஒழுங்காக சொன்னியா, நீ சரியாக சொல்லலை, இதை கூட நீ இன்னும் சரியாக டிஸ்கிரைப் பண்ணலை, அந்த ஃபாதருக்கு உன் பாவம் என்னென்னு புரியல, அதனால தான் மன்னிச்சிட்டார் அப்படின்னு பிசாசு என்ன செய்யும், ஆதாம் ஏவாள்கிட்ட எப்படியெல்லாம் பேசி அவங்கள வந்து பாவத்துக்குள்ளே தள்ளிச்சோ அதே மாதிரி நம்மகிட்டையும் பேசி பேசி கடவுளுடைய அந்த பேர் இரக்கத்தை நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை கீழே கொண்டு போவோம். அவருடைய பேரிறக்கம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மலையை விட உயர்ந்ததாக இருக்கிறது. வானம் எவ்வளவு உயர்ந்து கிடக்கிறதோ அவ்வளவு கடவுளுடைய பேரன்பு உயர்ந்து இருக்குது. ஆனால் நம்ம அதுக்காக என்ன செய்யக்கூடாது, பாவம் கடவுள் பேரன்பு உயர்ந்திருக்குதுன்னு பாவம் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது, போய் நிற்கிறது இல்லை. அவர் மன்னிக்கிறார், உன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நம்புறது. பாவத்தில் அறிக்கை செய்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த பாவத்தை நினைக்காம நன்மையை குறித்து நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு என்ன செய்யாது, உங்களை நன்மையை நோக்கி போக விடாது. அதே கஷ்டத்துக்குள்ளே, அதே பாவத்துக்குள்ளே உங்களை மீண்டும் மீண்டும் வச்சு 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 அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக தின்று தீர்த்து விடும். அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பேறு வகை கொள்கிற பிள்ளைகளாக மாறுங்க. எவ்வளவு நன்மைத்தனம் உங்கள்கிட்டேருந்து வெளிப்பட்டிருக்கு யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு நல்ல மனுஷங்களா, எவ்வளவு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு இரக்கமும் காட்டுறீங்க நீங்கள். இதெல்லாம் வந்து கடவுள் வந்து மறந்துடுவாரா, பார்க்காம விட்டுடுவாரா? நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் பிரதிபலனை கொடுத்துட்டே இருக்கிறார். எப்போ அவரால் கொடுக்க முடியாதுன்னா, இந்த கடவுள் திராணியற்றவர்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அப்போ தான் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இத்தனை ஆண்டுகள் திரும்பி பாருங்களேன், ஒரு பாடல் பாடி நாங்கள் மக்கள் எல்லாம் ஜெபிக்க சொல்லும் போது நன்றி சொல்ல சொல்லுவோம். நன்றி பாடல் நிறைய இருக்குது. அதில் ஒரு பாடலில் அருமையாக பெக்மேன்ஸ் பாடியிருப்பாங்க, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அதில் வரிகளெல்லாம் அழகாக வடிவமைச்சிருப்பார். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. பார்த்தீங்களா, நமக்கு எதிராக வந்த சூழ்ச்சிகளெல்லாம் ஆண்டவர் முறியடிச்சிருக்கிறார். கடவுள்கிட்ட ஒரு நல்ல குணமாக அது கெட்ட குணமானு தெரியல, அவர் செய்கிற நன்மையை வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார். நான் தான் செஞ்சேன் அப்படி சொன்னாருன்னா, அவர் ராத்திரி நம்மளை தூங்க விடாமல் அன்றைக்கி நடந்தது பூரா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த நாள் பூரா அவர் நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். அதனால தான் கடவுள் ஒரு நாள் அவர் செய்த நன்மைத்தனத்தை என்ன செய்கிறதில்ல, நம்மக்கிட்ட வந்து வெளிப்படுத்துறதில்லை. ஆனால் நாம் உணரணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த வாசகங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி கூட நம்ம சொன்னோம் இல்லைங்களா, காவல் தூதர்கள். இந்த காவல் தூதர்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம முதல்ல நினைக்கணும். எது நினச்சாலும் அது ஐடல் வர்ஷிப்பு, சிலை வழிபாடு, அதனால் இது வேண்டாம் அது வேண்டாம். இன்றைக்கி ஒரு டீம் நம்மளை அப்படி தான் மெஸ்மரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது வேண்டாம் இது வேண்டாம், ஆ அந்த உருவம் வேணாம். தயவுசெய்து ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்கணும், இயேசு சாமி சிலுவையில் தொங்கினார். சரி, சிலை வழிபாடுன்னு சொல்கிறவங்க அதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு கண்ணை மூடி இயேசுநாத சாமி எங்கே எப்படி தொங்கினார்னு நீ நினச்சி பார்த்தீங்கன்னா அது சிலை வழிபாடு. ஏன்னா அவர் அப்படி தொங்கினார்னு உனக்கு கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய மனித இயல்பு ஒரு காட்சியை பர்சீவ் பண்ணும் பாருங்களேன், அப்போ அங்கே ஒரு உருவம் தெரியும். அப்போ நம்ம இயேசுவை பார்த்ததில்லை, அப்போ நம்ம உருவம் நம்ம பார்க்குற அந்த காட்சியில் பார்க்குற விஷயம் ஒன்று உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். சொல்லுவாங்க ஒரு சில பேர், நான் ஆண்டவரை நேராக பார்த்தேன். அப்போ அது சிலை வழிபாடு தானே, ஏன்னா ஆண்டவரை நேராக நீ பார்த்துட்டு இல்லை, நீ பார்த்த ஆண்டவர் அவரு தானா, உண்மையானவரா, உண்மையான இயேசுவா, இல்லை வேறு உருவமா? தேவ பிள்ளைகளே, அது எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த வாதத்திற்காக பேசுகிறவர்களுக்கு மத்தியில் நம்ம போக வேண்டாம். இன்றைக்கி காவல் தூதர்களுடைய விழா, நமக்கு எல்லாருக்கும் காவல் தூதர்கள் இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுதே. அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம புரிய வைப்போம், குழந்தை பிள்ளைகளுக்கு எப்படி புரிய வைப்போம், இது போய் காவல் தூதர்கள் இருக்கிறாங்க நம்பு அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருமா? புரியாது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு புரியும்படியாக அது ஒரு படம் போட்டு காட்டணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸ்டில் ஐ ரிமெம்பர், எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, ரெண்டு குட்டி பிள்ளைங்க அப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு பெரிய ஆபத்து அந்த சைடு இருக்கும், பெரிய ஒரு பள்ளம், அதில் அந்த ஏஞ்சல் வந்து இப்படி கையை வச்சு நிற்பாங்க, பின்னாடி ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஏஞ்சல் அப்படி நிற்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போகாமல் நல்ல பாதையில் போவாங்க. இது என்னென்னா, இது யாருமே எனக்கு பாடம் சொல்லியே கொடுக்கல. காவல் தூதர்கள் நம்மளுக்கு இப்படியெல்லாம் நன்மை செய்கிறாங்கங்கிறத நான் அந்த படத்தை பார்த்து நான் புரிஞ்சிட்டேன். எனக்கு அந்த படத்தை வச்சு யாரும் எக்ஸ்பிளனேஷன் ஒரு நாளும் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது கிடையாது, சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன சின்னதாக, ஆனால் அதை பார்க்குறப்பெல்லாம் அந்த மனசுக்குள்ளே அது பதிஞ்சிருச்சு. அப்போ நான் என் பின்னாடி அவங்க இருக்கிறாங்க, நான் நன்மை செய்கிற போது தீமை செய்கிற போது அவங்க என்னை பார்க்குறாங்க சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களா தெரியல, நீங்கள் நன்மை செஞ்சிங்கன்னா காவல் தூதர் என்ன செய்வார், தங்க பேனாவில் எடுத்து எழுதுவார், நீங்கள் நன்மை செஞ்சிங்கன்னா. தீமை செஞ்சிங்கன்னா கறி கொட்டையில் பிசாசு எழுதி வச்சிடும் அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் எல்லாம் மனசில் வச்சுக்கணும். அப்போ பாருங்க, இன்னைக்கு காவல் தூதர்கள் பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் மாறணும். மாறி நீங்கள் என்ன செய்யுங்க, சிறு பிள்ளைகளாக ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்தது சொல்லுவாங்க, இந்த சிறு பிள்ளைகளுடைய காவல் தூதர்கள் என் திருமுன்னிலையில் நிற்கிறாங்க, அதனால் இந்த சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யாதீங்க. இதில் பல அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிறு பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அடையாளம் எக்ஸாக்டாக சின்ன குழந்தைகள் எடுத்துக்கலாம், லிட்ரல் மீனிங் அது. சிறு பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு இனம் ஒன்று உண்டு, அதாவது அறியாத பிள்ளைகள். அவங்க பெரியவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன பேசுகிறது தெரியாது. பாருங்கள், இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை. நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஜாதியம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஒரு ஜாதி நிமித்தமாக நம்ம ஒரு மக்களை வந்து எளிமை, அவங்க வந்து அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்காங்கன்னா அவங்க தான் சிறு பிள்ளைகள். ஒரு ஊரில் ரெண்டு ஜாதிய குழுவினர் இருக்கலாம், வேறு மேம்படுத்தப்பட்ட ஜாதினே வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ஜாதியினர் வந்து டாமினண்ட்டாக இருப்பாங்க, இன்னொரு ஜாதியினர் வந்து அந்த இடத்துல தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க, அவங்க தான் அந்த இடத்துல சிறு பிள்ளைகள். அப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ சிறு பிள்ளைங்கிற வார்த்தைக்கு பெரிய டெஃபினிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், அங்கே அந்த தனி குடியுரிமை பெற்றிருக்கிற அந்த நாட்டினுடைய பிரஜைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ வேறு இடத்துலேருந்து பஞ்சம் பிழைக்க வந்த குடியேறிகள், அந்த குடியேறின மக்கள், அவங்களெலாம் இரண்டாம் தரமான அடையாளங்களாக வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல யார் சிறு பிள்ளைகள், இவங்க தான் சிறு பிள்ளைகள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுறவங்க இந்த சிறு பிள்ளைகளை போல் மாறணும்னா என்ன அர்த்தம்னா, நாம் அந்த எளியவர்கள் எப்படி இருப்பாங்களோ அவங்கள நம்ம மதிக்கணும். எளியவர்களாக நம்ம கடவுளுக்கு முன்னாடி நிற்கணும், எளியவர்களை தாங்குகிற மதிக்கிற அடையாளமாக மாறணும். நாம் இயேசுவார், நம்மெல்லாம் எளியவர்களாக இருந்தோம், நம்மெல்லாம் சிறு பிள்ளைகளைப் போல் அறியாத நிலையில் இருந்தோம், இயேசு சாமி கடவுளாக இருந்தவர் இறங்கி வந்தார் நமக்காக. பாருங்கள், அதை தான் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்கிறாரு. இன்றைக்கி பெத்சேதா நகர இதை பார்த்து சொல்கிறாரு, குரோசின் நகரை பார்த்து உனக்கு ஐயோ கேடுங்கிறார். அந்த ஐயோ கேட்டுக்கு காரணம் என்ன, அவங்க என்ன செய்யலை, தங்கள் அந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை உணரலை. அவர் சொல்கிறாரு, வானலாக உயர்த்தப்படுவாயோ இல்லை, பாதாளம் வரை நீ தாழ்த்தப்படுவாய். தாழ்த்தப்படுவாய்னா என்ன அர்த்தம், எதுக்காக சொல்கிறாரு, நீ உன்னைய தாழ்த்திக்கலை எனக்கு முன்னாடி. இன்றைக்கி பாருங்கள், யோபுவினுடைய நூலிலிருந்து முதல் வாசகம், அது எவ்வளவு கடவுளுடைய மகிமையை கடவுளே சொல்கிறார் பாருங்கள். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா, கடலின் ஊற்று, கடலுக்கு ஒரு ஊற்று இருக்குதுன்னு பைபிளில் வாசிக்கிறோம், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார் பாருங்கள். ஆழி, ஆழினா கடல், ஆழியின் அடியில் நீ உழவினதுண்டா. ஆழியின் அடியில் போய், கடல் நடுவில் போய், அடியில் போய் நம்ம என்றைக்காவது நடந்திருக்குமா, வாக்கிங் போயிருக்கோமா? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ, சாவினுடைய வாயில் நீ பார்த்துருக்கிறியா? இருள் உலகின் கதவுகளை நீ கண்டதுண்டோ, அவனையின் பரப்பை நீ ஆய்ந்தறிதனுண்டா. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் இந்த வார்த்தையில். இதெல்லாம் உட்காந்து நம்ம யோசித்தோம்னா நம்மளால் நமக்கு பைத்தியமாக போடும். கடவுள் அவ்வளோ மகிமையில் இருக்கிறவர். அப்படி மகிமையில் இருக்கிறவர் பாருங்கள் எவ்வளவு எளிமையாக தங்களை தாழ்த்தி ஆண்டவர் நமக்கு முன்னாடி நம்மளெல்லாம் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா. அப்போ நம்மளை கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னைய தாழ்த்து. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக தான். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிக்கிறவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். அப்போ இயேசுசாமி எந்த மோடில் நின்னார், எந்த அடையாளத்தில் நின்னார்னா, எளிமையின் அடையாளத்தில் நின்னார், அடிமையின் அடையாளத்தில் நின்னார். அதை தான் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். திருத்தூதர் பணியில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி கூடி வந்தாங்க, 2:46 சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள், பேர் வகையோடு. நல்ல இந்த வார்த்தையெல்லாம் ரவுண்டு பண்ணி தான் படிக்கணும், சும்மா கடப்பட 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 படிச்சிடக்கூடாது. பேர் வகையோடு எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். இது நம்ம வீட்டில் நடக்குதான்னு பாருங்கள் முதல்ல. கோயிலில் நடக்கிறத விட்டுருவோம், நம்ம வீட்டில் நடக்குதா பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தாங்க. எல்லாரும் கோயிலில் கூடுறோமா, வீட்டில் 5 பேர் இருக்கிறோம்னா 2 பேர் கோயிலுக்கு போகிறாங்க, 3 பேர் தூங்குகிறாங்க, குடும்பமே முதல்ல ஒன்றா வரமாட்டேங்குது கோயிலுக்கு. நிறைய குடும்பம், உங்கள் குடும்பம் இணைஞ்சு போகணும். அன்லஸ் அன்டில் தெர் இஸ் அ ரீசன், காரணம் இருந்தால் அன்றி, ஏதாவது வீட்டில் பிரச்சனை, யாரோ ஒரு ரெண்டு பேர் வீட்டில் இருக்கணும், அடுத்தது ஈவினிங் மாதத்துக்கு போகிறோம்னா ஓகே, அது சூழலை பொறுத்தது. இல்லைன்னா கதவை பூட்டிட்டு எல்லா குடும்பமும் குடும்பத்தார் எல்லாருமே ஒரே மனதோடு அங்கே கோயிலில் இருக்கணும். அப்போ பாருங்கள், அவர்கள் எப்படி கூடிய அந்த பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று அவர்கள் உணவை பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி நம்ம வீடுகளில் சாப்பிட்றோமா, முதல்ல ஒன்றா உட்காந்து யோசித்து பாருங்கள். வாலிப பிள்ளைகள் யோசிக்கணும், எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வெளியில் ஓடிடுறது, அப்பா அம்மாலாம் சாப்பிட்டுட்டு மீதியை மூடி வச்சுருப்பாங்க, நம்ம வந்து திருட்டு பூனை மாதிரி வந்து நடுவில் தின்னுட்டு அப்படியே போய் படுத்துக்கிறது, குடிச்சிட்டு வர்றது, அப்புறம் வந்து எதை திங்கிறோன்னு தெரியாமல் சட்டியில் போட்டு எல்லாம் இந்த கையை உழப்பி தின்னுட்டு போய் படுத்துக்கிறது, எதை சாப்பிட்டோம் எதை தெரியல. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு சரின்னு நம்ம நினைக்கக்கூடாது. குரோசின் நகரே உனக்கு ஐயோ கேடுன்னு சொன்னவர், உனக்கு எனக்கு ஐயோ கேடுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கடவுள் பொறுமையோடு இருக்கிறாரு, நாம் என்ன செய்யணும், சுதாரித்து கொள்ளணும். ஆண்டவர் யாருக்கும் ஐயோ கேடு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் திரும்பி என்னை பார்த்து ஐயோ கேடுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் வேறு வார்த்தை கிடையாது நமக்கு. அதனால் பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், நீ சிறுபிள்ளையாக சிறுபிள்ளையைப் போல ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சிறுபிள்ளையாக ஆகாவிட்டால், இந்த வார்த்தை பைபிளில் நல்லா படித்து பாருங்களேன், நீங்கள் சிறுபிள்ளையைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா சிறு பிள்ளைங்களுக்கு பின்னாடி காவல் தூதர் இருக்கிறாங்க, அதனால் சிறு பிள்ளையை போல் நீ ஆகணும். அப்போ சிறு பிள்ளைன்னா என்ன? தமிழ் இலக்கணம், நம்மெல்லாம் தமிழ் படிச்சிருக்க மாட்டோம், பெருசாக தமிழ் படித்தோம் ஆனால் இலக்கணம்லாம் பெருசாக தெரியாது. இந்த தமிழ் மொழிமா தமிழ் மொழி போல் வேறு மொழி எங்கேயும் பார்த்ததில்லை, நம்ம பார்க்க முடியாது. நிறைய மொழிகள் இருக்குது, எல்லா மொழியும் நம்ம மதிக்கிறோம், ஆனால் தமிழ் மொழியினுடைய உயர்வு எந்த மொழியிலும் கிடைக்கல. தமிழ் மொழியினுடைய ஆற்றல் அது. அந்த தமிழ் மொழியில் நான் இலக்கணம், தமிழ் மொழியை பற்றி நான் ஒன்றும் ஸ்பீச் கொடுக்க வரல, ஆனால் அது உண்மையை நம்ம சொல்லணும் இல்லைங்களா. இந்த தமிழ் மொழியில் இலக்கணம் இருக்குது, ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணத்தினுடைய ஒரு வகை உண்டு. ஆகுபெயர், ஆகுபெயர்னா என்ன? ஒரு சொல் அதன் பொருளை குறிக்காமல் அச்சொல்லோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிப்பது. பாருங்கள் இதை எவ்வளோ அழகு பார்த்தீங்களா, ஒரு சொல் அதன் பொருளை குறிக்காது, அதனுடைய தொடர்புடைய வேறு ஒரு சொல்லோட அர்த்தத்தை கொடுக்கும். பாருங்கள், ஒன்றினது இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகுபெயர். பெயர் சொல்லின் ஒரு இயல்பாக வருவது ஆகுபெயர். எல்லாமே பெயர் சொல்லாக தான் இருக்கும், அதுக்காக பெயர் சொல் எல்லாமே ஆகுபெயர்னு சொல்ல முடியாது. ஆல்பர்ட் பெயர் சொல், ஆகுபெயர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்களேன், நிறைய ஆகுபெயரினுடைய வகைகள் இருக்குது. பொருளாக பெயர், சினையாக பெயர், காலவாக பெயர், இடவாக பெயர், தொழிலாக பெயர், சொல்லாக பெயர், காரியவாக பெயர், இப்படி நிறையா பாருங்கள். தமிழ் மொழியோடைய அழகை பார்த்திங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் என்ன சொல்லுவோம், ஈஸியான மொழியை இதைப்படி இதுதான் பெஸ்ட்டு மொழிங்கிறான். எந்த மொழி இவ்வளவு நாட்களாக இவ்வளவு ஆழமான ஒரு இதோடு இருக்குதோ நம்ம தமிழ் மொழி, பெருமைக்குரிய மொழி. பாருங்க அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், எதுக்குடா சாமியார் இலக்கண கிளாஸ் எடுக்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு பாயிண்ட்டுக்காக வரேன் நான். அதில் கருத்தாவாகு பெயர் அப்படின்னு பெயர், ஒரு இது இருக்குது. கருத்தாவாகு பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருத்தான்னா படைத்தவர், படைக்கிறது. கருத்தா கருத்தான்னு சொல்லும் இல்லைங்களா, அதுலேருந்து வரக்கூடியது. அப்போது அதில் ஒரு வரை, அப்போ வைரமுத்துவை வாசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். வைரமுத்துவை வாசி, அப்போ வைரமுத்துவை வாசினா என்ன, அவர் போய் வாசிக்கிறதா? அவர் எழுதின நூலை நீ வாசின்னு அர்த்தம். போய் வைரமுத்துவை வாசி, பைபிள் வாசி அப்படின்னு நம்ம சொல்கிற அது மாதிரி. அப்போது அந்த அவருடைய கவிதைக்காக அந்த புத்தகத்தை எடுத்து, அவர் எழுதின புத்தகத்தை எடுத்து வாசிடா அப்படின்னு சொல்கிறத அப்படி சொல்லுவோம். இப்போ பைபிள் வாசி, இது ஆகுபெயர். இப்போ பைபிள் வாசினா என்ன, வெறும் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதா? பைபிளை எடுத்து வாசிக்கிறதுனா பைபிள் எழுதியிருக்கிறது, ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரை அறிந்து கொள், ஆண்டவரை தெரிந்து கொள், அதுதான் அர்த்தம். இப்போ நெல் நட்டான், அவன் என்ன நெல்லையா போய் நடுறான், நெல் இருக்கு இல்லையா, நெல்லை போய் நடுவாங்களா? அவங்க என்ன செய்வாங்க, அந்த பயிர் கதிர்களை தான் என்ன செய்வாங்க, இத்தனை ஒன்று தான் வளர்ந்துருக்கும் இல்லைங்களா, அந்த பயிர்களை வந்து அவங்க நடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆனால் எங்கே போட்டு வர, நெல் நட்டுட்டு வரேன், நெல்லை நடலை அவங்க, பயிரை நட, ஆகு பெயர். அதே போல தான் இன்னைக்கு நீ சிறுபிள்ளையாய் ஆகணும் அப்படின்னா நம்ம நினச்சிக்கக்கூடாது, எல்லோரும் உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு சின்ன ட்ராயர் ஒன்று மாட்டிக்கிட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி டை மாட்டிக்கிட்டு வாயில் ஒரு ரப்பர் ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி தான் போகணும் அப்படின்றது இல்லை. சிறு பிள்ளையாக மாறுறதுங்கிறது அது இல்லை. சிறு பிள்ளையினுடைய அந்த குணத்தை போல, சிறு பிள்ளையை போல தாழ்த்து, சிறு பிள்ளைகளுடைய அந்த உணர்வை போல் நீ என்ன செய், மன்னி. அவங்கள சண்டை போட்டு வஞ்சகம்லாம் வைக்க மாட்டாங்க பாருங்கள். இப்போ சண்டை போட்டுட்டு அங்கிட்டு போய் சேர்ந்துக்கும், அதாங்க சிறு பிள்ளை. நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம், அவன் நேத்தி ஒன்றுக்கிட்ட என்ன பேசினா, ஏ நீ அவனோட போய் ஆடுறியா, நீனு போனின்னா காலை ஒட்டப்பேன். அவன் நல்லா குழந்தைங்க குழந்தைங்களாம் இருப்பாங்க. முன்னாடியெல்லாம் குழந்தைகிட்ட பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது குடுறா, தம்பி கொஞ்சம் குடு அப்படின்னு வாங்க. இப்போது தாய் தப்பு எப்படி சொல்லித்தராங்கன்னா, கையில் தீனியை கொடுத்துட்டு, தின்பண்டத்தை கொடுத்துட்டு, வெளியில் போனால் அவன் பிடிங்கிப்பான், தின்னுட்டு போ, கதவை சாத்திரும், தின்னுட்டு போ வெளியில் பாருங்களேன். அப்போ பாருங்கள் அந்த குழந்தைங்க எப்படி கற்றுக்கும், எல்லாத்தையும் நான் தான் திங்கணும், அதனால தான் தின்னுட்டு எல்லாம் வகை தெரியாமல் இருக்குது. தேவ பிள்ளைகளை பாருங்கள், நீ சிறு பிள்ளையை போல் மாறணுன்னா என்ன அர்த்தம், இதுதான் அர்த்தம். ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன், கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் உடச்சி கொடுத்துச்சு. திருப்பி நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கேட்டேன். திருப்பி கொடுத்துச்சு, இன்னும் கொஞ்சம் கொடுமான்னு. யூ ஒன்ட் பிலீவ், ஒரு 10 தடவை நான் கேட்டிருப்பேன், அது உடச்சி கொடுத்துட்டே இருக்கு எனக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தான் உடைக்குது. கடைசியில் அது கையில் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு பிஸ்கெட்டு. நான் அது பார்த்துச்சு, இதையும் கேட்டுருவான் போல இருக்கேன்னு படக்குன்னு வாயில் போட்டுச்சு. பாருங்கள், தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தையினுடைய உள்ளம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. நம்ம குடும்பமா அது மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜாமானை போய் பாருங்கள், நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, என்னென்ன கொடுக்காமல் வச்சுருக்கீங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் பயன்படுத்தாமல் பல வருஷமாக ஒரு ஜாமான் இருக்கும், இருக்கட்டும் வைய பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி அது ஒரு ஒரு நாளில் அது யூஸே இல்லாமல் அதை தூக்கி பழைய கடைக்காரன் தான் போட போகிறோம், வேஸ்ட்டாக தான் போட போகிறோம். அந்த பொருள் நல்ல நிலைமையில் இருக்கும்போதே யார்ட்டாக கொடுத்துருந்தா அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே பயன்படுத்தாமல் பொருட்கள் இருந்துச்சுன்னா உன் வீட்டுக்கு சாபம். அதனால தான் சொல்லுவோம், வீட்டை க்ளீன் பண்ணுறது அப்பப்போ, தேவையில்லாத பொருள் இருக்கா எடுத்து கொடுங்க யார்கிட்டையாவது. கடவுள் புதுசாக தருவார் நமக்கு. பழசை வச்சிருக்க வச்சிருக்க உன் வீடு உருப்படைய விட புதுசாக எந்த விஷயமும் உள்ளே வரவே வராது. அதனால் தேவ பிள்ளைகளே பாருங்கள், சிறு பிள்ளையை போல ஆக குழந்தை மனம். தேவியருடைய புத்தகத்தில் 23:29 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர். அந்த நாளில், எந்த நாளில் பாருங்கள், அந்த நாளை தேடணும் இல்லையா. லேவியர் 23 ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துக்கு போனால், ஆண்டவர் மோசையிடம் கூறியது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாகினால், புனித சபை கூடும் நாள், அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எலிபலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யக்கூடாது. கடவுளாகி ஆண்டவர் திருமணம் உங்களுக்கு பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர். அந்த நாளில் யாராவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன். நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் வாழுமிடங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள், அன்று உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். எதுக்காக இவ்வளோ வாசிக்கிறேன் அப்படின்னா, பாருங்க நமக்கு இந்த கோட்பாடெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆண்டவருடைய நாள் ஒடுங்கி ஓரமாக உட்கார், அதுதான் தாழ்த்துறது. நம்ம தாழ்த்துற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, ஓடி போய் காசு சம்பாதிக்கிறேன், அதுலேருந்து ஆண்டவருக்கு 1/10 தரேன், நாசமாக போயிடும். அன்றைக்கி நீ ஆண்டவருடைய நாள், ஆண்டவர்கிட்ட இரு, வீட்டில் போ, பிள்ளைகளோட இரு. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளோட இருன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற அப்படி சொல்கிற போது டிவியில் இருன்னு நான் சொல்லலை, டிவியில் இருன்னு சொல்லலை, கம்ப்யூட்டரில் இருன்னு நான் சொல்லலை. உன் பிள்ளைகளோட இரு, உன் தாய் தந்தையோடு இரு அப்படின்னா, யூ ஷுட் பி வித் தம், சுவிச் ஆஃப் எவ்ரி திங். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னை தாழ்த்துற, வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தங்களை கொடுக்கறது. அப்போ பாருங்கள், இந்த தாழ்த்துறதுனுடைய அடையாளம் பாருங்கள், கடவுள் எவ்வளவு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்கள். அந்த நாளில் வேலை செய்து நான் தொலைஞ்சிடா அழிச்சிடுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. நம்ம அந்த நேரம் நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். பாவ கழுவாய், ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பாவ கழுவாய் செய்து கொள்ளணும். ஒருத்தர் அவங்க செய்த தவறெல்லாம் மன்னித்து அவங்களை ஏற்றுக்கொள்வது தான் பாவ கழுவாயினுடைய நாள். ஆண்டவரை தேடி ஓடுறது, அவர் செய்த நன்மைத்தனத்துக்காக அவரை புகழ்கிறது, பாவம் செஞ்சுருந்தால் மன்னிப்பு கேட்குறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதுதான் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அலையிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவ நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் ஒரு ஆர்டர் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. மற்ற இதில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற இதில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. மற்ற சபைகள் ஆண்டவரை நம்புகிறாங்க, வழிபாடெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம வழிபாட்டு முறையை நிறைய பேர் குறை சொல்கிறத நம்ம பிள்ளைகளே குறை சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன், நம்மளுடைய வழிபாட்டு முறையின்படி முந்தின நாள் மாலை நேரமே நமக்கு அந்த விழாவினுடைய துவக்கம் ஆரம்பிக்குதுன்னு தான் நம்ம வழிபாடு சொல்லுது. இந்த வழிபாட்டினுடைய ஆர்டர் எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க? இங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், உங்கள் முழுமையான ஓய்வு நாள் அன்று உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த மாதத்தின் ஒன்பதாம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை. பார்த்தீங்களா, ஃபீஸ்ட்டு எப்போ கொண்டாடுறோம், எப்போ ஆரம்பிக்குது? த டே பிஃபோர் ஈவினிங்லேயே ஆரம்பிச்சிடணும். ஈவினிங்லேயே அவங்க என்ன செய்வாங்க, விழாவினுடைய அந்த தொடக்கம் ஆரம்பிச்சிடும். வெஸ்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவிலலாம் வந்து நான் பார்த்துருக்கிறேன், எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, ஆர்டரில் இருக்குது. நம்ம கொண்டாடுறதில்ல பெருசாக, ஆனால் அந்த ஒரு விழா ஆர்டர், லிட்டர்ஜிக்கல் ஆர்டர் இது தான். ஒரு விழாவினுடைய முக்கியத்துவம் முந்தின நாள் சாயந்தரமே ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அப்போ நம்ம வழிபாட்டினுடைய ஆர்டரை நம்மளுடைய பெரியவங்கள்லாம் எங்கேருந்து பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போது இது சொல்ல முடியுமா? நீ வந்து ஆர்டர் தப்பாக இருக்குது, நம்ம கிறிஸ்தவத்தில் என்ன என்ன போய் பூசை வைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு தான் நீ ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஆர்டரை எப்போ ஆரம்பிக்கணும்னா, சனிக்கிழமை நைட்டே நீ ஆரம்பிக்கணும். நைட்டே ஆரம்பிக்கணும். நைட்டு நல்லா டிவி பார்த்துட்டு, நல்லா கச்சா முச்சான்னு எதையாவது பார்த்துட்டு காலையில் ஓடி போய் நோ, சனிக்கிழமை நைட்டு ஆண்டவருடைய நாள், அதை ஈவினிங்கும் ஆரம்பிச்சிடணும். அதனால் எதுக்காக இது சொல்கிறோன்னா, தாழ்த்துறதுனுடைய அடையாளங்களை நம்ம சுட்டி காட்டுறோம் பாருங்களேன். தாழ்த்துறதுனா என்னன்னா, ஆண்டவருடைய காரியத்தில் அக்கறையாக இருக்கிறது. இது கடவுளுடைய காரியம், அதனால் இது நான் இப்படி தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஐ ஹாவ் டு டூ திஸ். அதான் தாழ்த்துறது. கோயிலுக்கு வந்தால் இப்படி தான் இருக்கணும், அதான் தாழ்த்துறது. ட்ரெஸ் இப்படி தான் போட்டுட்டு வரணும், அதான் தாழ்த்துறது. இப்போ நான் இப்படி போட்டுட்டு நிற்கிறேன்னே, எனக்கு இது பிடிக்குதா? எனக்கு பர்சனலாக பிடிக்கல, மனுஷனாக நான் பிடிக்கல எனக்கு இது. ஆனால் குருவாக நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் தாழ்த்துறேன் கடவுளுக்கு முன்னாடி. அங்கி, நீங்கள் நினைக்கிறீங்களா அங்கி வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேண்டாஸ்டிக் ட்ரெஸ்ஸுன்னு? ரோட்டில் போகும்போது கேவலமாக திட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாவாடை போகுது பாரு அப்படின்வான். எங்கள் காதில் உழுவோம், பட் வி டோன்ட் வரி. அது எனக்கு பிடிக்கல, பட் எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நல்லா டை போட்டுக்கிட்டு அப்படி விட்டு போனால் கோட் ஷூட் போட்டுட்டு போகிறது எனக்கு பிடிக்கும், பட் நான் தாழ்த்துறேன். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது தாழ்த்துறீங்களா? பிள்ளைங்களுக்கு அக்கள் தெரிகிற மாதிரி சட்டை போட்டு விட்றீங்களே, இதான் தாழ்த்துறதா? உடைய வெட்டி வெட்டி அங்கங்கே காட்டிக்கிட்டு வர்றது தாழ்த்துறதா? யோசிச்சு பாருங்கள். சிறு பிள்ளைகளுக்கு ஓகே, சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபேன்சியாக ட்ரெஸ் போடுங்க. ஆனால் பெரிய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி போட்டு, நாங்கள் சொல்லுவோம் எரும மாடு மாதிரி வளர்ந்த பிற்பாடு. உடையில் அலங்காரம் இருக்கக்கூடாது, உடையில் ஆன்மீகம் தெரியணும். கை இல்லாமல் இது நான் பார்த்துருக்குறேன், நான் பெரிய பிள்ளைகளே பார்க்குறேன். இது தமிழ் கலாச்சாரம் இல்லை. நீங்கள் தமிழ் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இதை செய்யக்கூடாது, இது அநாகரிகம். கடவுளுக்கு முன்னாடி இது அநாகரிகம். எனக்கு மட்டும் இது ஆன்மீக நாகரிகம் அப்படின்னா, உனக்கு ஒரு ஆன்மீக நாகரிகம் வேணும். நீங்கள் வந்து எதையாவது போட்டுக்கிட்டு வந்து உட்கார்றது, செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு போகிறது, நீங்கள் அவசரம். இப்போ எனக்கு மட்டும் அவசரம் இல்லையா? நானும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பேன், பிரியாணிக்காரன் வந்துடுவான், நானும் ஃபோன் எடுத்துகிட்டு பிரியாணி வந்துருச்சாப்பா, ஓரமாக வைப்பா, இந்த வந்துடுறேன்ப்பா சொல்லலாமே நானும். அப்போ நான் செஞ்சால் தவறுன்னா, அது நீங்கள் செஞ்சால் எப்படி தவறாக இல்லாமல் போக முடியும்? வழிபாடு எல்லாருக்கும் ஒன்று, நீயும் குரு நானும் குரு. எனக்கு பணி குறுத்துவோம், நான் பணி செய்கிறேன். நீ பொது குறுத்துவோம், நீயும் குருவாக இருந்து அந்த இடத்துல திருப்பலி ஒப்பு கொடுக்க தான் வரேன். இந்த ரெண்டு பேருடைய ஒப்பு கொடுத்ததுலேயும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவர் உன் மேலே கேள்வி கேட்பார். குரோசின் நகரே ஐயோ கேடு, நமக்கு விழுந்துடும். அதனால தான் பிள்ளைகளே பாருங்கள், அரசர் ஆகமத்தில் ஒன்று, அரசர் ஆகமம் 21:29 ஆகாபை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார் கடவுள், என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டா என்றோ, அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன். அதனால தான் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆகாபு தப்பிச்சிட்டான், இந்த அரசன் தப்பிச்சிட்டாரு, அவன் மகன் மேலே அது பாயுது. இப்போ மகன் என்ன செய்யணும்? ஆண்டவரேன்னு கை தூக்கிடணும். அப்போது என்ன செய்யும்? அடுத்த தலைமுறைக்கு அந்த கோபம் பாயும். கோபத்தை ஆண்டவர் நிப்பாட்ட மாட்டார், ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் கிவன். கோபம் போயிடுச்சு, அது அது தாண்டி போயிட்டு இருக்கும். அப்போ அடுத்த ஜெனரேஷன் அந்த பையன் அவனுடைய மகன் அவனுடைய மகள் அவனுடைய குடும்பத்தார் என்ன செய்யணும்? கையை தூக்கிடணும் ஆண்டவர்கிட்ட. அப்போ கோபம் அப்படியே தாண்டி அடுத்ததுக்கு போகும். அந்த தலைமுறையில் ஏன் ஒருத்தன் ஆண்டவரை திரும்பி பார்க்காம நிற்கிறானா எல்லா வேதனையும் அங்கே விழுந்துடும். இப்போ நீங்கள் சந்திக்கிற சில பேர் சந்தி சொல்லுவாங்க, நான் என்ன ஃபாதர் பாவம் பண்ணேன். நீ உன் தலைமுறை தாண்டி வந்துச்சு, நீ என்ன செய்யலைன்னா ஆண்டவரை நோக்கி உன் கரத்தை உயர்த்தலை, உன்னை தாழ்த்தலை. நீ உன் தலையில் ஒரு கணத்தை வச்சுக்கொண்டு நீ ஆண்டவருக்கு முன்னாடி நின்னின்னா ஜெயிக்க முடியாது. நான் படிச்சுட்டேன், நான் பெரிய ஆள், நான் கை நிறையா சம்பாதிக்கிறேன், என்னைய மாதிரி அதிகாரம் உண்டா, என் ஜாதியை போல் உண்டா, என்னுடைய பொருள் ஆசீர்வாதம் நிலை உண்டா, நீ எதை வேணாலும் வச்சுக்கொள், ஆண்டவர் தொட்டாருனா நீ சரிந்து விழுந்து போவாய். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. தேவ பிள்ளைகள், இதோ இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்ப்போம். சிறு பிள்ளைகளைப் போல ஆகணுங்கிற வார்த்தை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற யோபு நூலினுடைய வார்த்தை, ஐயோ கேடுங்கிற வார்த்தை, தாழ்த்துங்கள், தாழ்த்தப்படுவாய். உன்னை தாழ்த்திக்கிட்டினா ஆசீர்வாதமாக இருப்ப, இல்லட்டுனா உன்னை தாழ்த்த வைப்பேன் நான், ஆண்டவர் சொல்கிறார். சிந்திச்சு பாருங்கள், ஆண்டவர் தாழ்த்த வச்சார்னா அது ரொம்ப பாவம், பரிதாபம். அது நாம் சுதாரித்து கொள்வோம், நன்மைத்தனத்தினுடைய அடையாளமாக மாறுவோம், கடவுளை மாற்றிப்படுத்துவோம். நம்ம செய்கிற நன்மைகளை பார்க்கிறவங்க நம்மை அல்ல, நம் கடவுளை புகழ்வார்கள். அது அவருக்கு மகிமை, அவர் உன்னை உயர்த்துவார். ஆமீன்.